Book of Isaiah, chapter 51, verses 12 and 13. Isaiah Puttagam, 51st Adhigaram, 12th, 13th Vasanangal. Nane Ungalukku Aarudhal Seigiravar, Endru Sollugira Oru Vaarthai. Indha Vaarthaiyai Pesinavar, Aandavar, Yaar Vazhiyai Pesugirar, Isaiah Theerkadarisi Vazhiyai Pesugirar, Yaar Idathil Pesugirar, Sila Janangal Idathil Pesugirar, Janangal Idathil Pesavillai, Sila Janangal Idathil Pesugirar. Indha Vaarthaiyai Aarambikkum Pozhudhu, Avar Sollugirar, நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லை போன்ற மனு புத்திரனுக்கும் பயந்திருப்பதற்கும் வானங்களை விரித்து பூமியின் அஸ்திபாரத்தை வைத்த உன் ஆண்டவராகிய கர்த்தரை மறந்திருக்கிறதற்கும் நீ யார் இரவெல்லாம் பயப்படுகிறாயே என்று சொல்லுகிற ஒரு வசனம். இந்த கடைசி வார்த்தைகளை நான் எடுத்து உங்களுடைய அட்டென்ஷனை ட்ராப் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். ஹூ லிவ் இன் கான்ஸ்டன்ட் டெரர் எவ்ரி டே, இடைவிடாமல் பயந்திருப்பது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இதை இடைவிடாமல் பயந்திருப்பது, லிவிங் இன் கான்ஸ்டன்ட் டெரர் என்பது பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் முறையாய் அமைந்திருக்கிறது. மெனி கிறிஸ்டியன்ஸ் இன் த வேர்ல்டு டுடே, மெனி பீப்புள் ஐ டோன்ட் சே பட் ஐ சே மெனி கிறிஸ்டியன்ஸ், கர்த்தரை அறிந்த அவர் யார், அவர் நாமத்தை அறிந்திருப்பவர்கள், அவர் வார்த்தையோடு ஃபெமிலியராக இருப்பவர்கள், பலருக்கு இந்த பயம் என்பதே அவர்கள் இருதயத்தில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இருதயத்தில் பயம் வருவது சகஜமான காரியம். ஆனால் இந்த இடத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் நீ பயந்து கொண்டிருக்கிறாயே என்று தமிழில் சொல்கிற வார்த்தையை இந்த இடத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுது கான்ஸ்டன்ட் டெரர். பயம் என்று சொல்லவில்லை, திகில் என்று சொல்கிற ஒரு ஆங்கில வார்த்தை. யூ லிவ் இன் கான்ஸ்டன்ட் டெரர் எவ்ரிடே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை சிலர் நீங்கள் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கலாம். என் இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு கலக்கமும் ஒரு திகிலும் ஒரு பயமும் என் இருதயத்தில் இருக்கிறது. அது எதை குறித்து வேணால் இருக்கும், உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் வேலை ஸ்தானத்தை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கையை குறித்தோ, உங்கள் சொந்தக்காரர்களை குறித்தோ இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட பயத்தை சுமந்து நீங்கள் சபைக்கு வந்திருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிற பயம் ஒரு சாதாரண பயம் இல்லை. கடந்த நாட்களோ மாதங்களோ வருடங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இடைவிடாத பயம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த பயம் உங்களை இடைவிடாமல், அந்த பயம் உங்கள் இருதயத்திலும் மனதிலும் அதை தொட்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைய பகுதியாய் அந்த பயம் இருப்பவர்களே, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். நீ யாரை பார்த்து நீ பயப்படுகிறாய்? வெறும் மறிக்க போகிற மனிதனை பார்த்தாய் நீ பயப்படுகிறாய்? நீ யாரை பார்த்து பயப்படுகிறாய்? மனித புத்திரன் புல்லை போன்றவனாய் இருக்கிறானே, அவனை பார்த்தா நீ பயந்து போயிருக்கிறாய் என்று கேட்கிறார் கர்த்தர். புல்லை போன்று என்று சொல்லுவது அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு புல் முளைத்து வரும், நாளை அந்த புல் வாடி வரைந்து தூசாய் அது அடித்து செல்லப்படும். அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனிதர்களையும் இப்படிப்பட்ட மனித குமாரர்களை பார்த்தா நீ பயப்படுகிறாய் என்று யாரிடத்தில் கேட்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாத பயம் இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். பின்பாய் சொல்லுகிறார், நீ அந்த பயம் இடைவிடாத பயத்திற்குள் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாயே, நீ ஒருவரை மறந்து விட்டாய் என்று தன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வானங்கள் விரித்தவரும் இந்த பூமிக்கு அஸ்திபாரத்தை போட்டவரும் நான் கர்த்தராய் இருக்கிறேனே, நீ என்னை மறந்து போனாயே என்று கர்த்தர் சொல்லி பின்பாய் அதே நபர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், இதையெல்லாம் செய்வதற்கு நீ யார் என்று கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாய் தான் அந்த ஆறுதலின் வார்த்தை வருகிறது, நான் நானே உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், பயம் நம்ம எல்லாரும் தொடுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் நம்மில் சிலர் இப்படிப்பட்ட நொறுங்கொண்ட பயத்திற்குள்ளாய் அகப்பட்டு சிக்கிக்கொண்டு இந்த பயம் நம் வாழ்க்கையில் ஒரு மைய பொருளாய் நம்மோடைய கூட ஒரு தோழனை போல நம்மை சொத்தி வரும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் இடைவிடாத பயம். இந்த இடைவிடாத பயத்தை உங்கள் இருதயத்தில் யாராவது இன்றைக்கு நீங்கள் சுமந்து வந்திருந்தீர்கள் என்றால், உங்களை பார்த்து இந்த வசனத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், வானத்தை விரித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், பூமியின் அஸ்திபாரங்களை நான் தான் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடைவிடாத பயத்தை சுமந்து இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற தெய்வ ஜனமே, இந்த இடைவிடாத பயத்திற்கு பின்பாய் உங்கள் வாழ்க்கையில் யார் நிற்கிறார் என்ற ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் எழுப்புகிறேன். ஒரு விசை உங்கள் இருதயத்தையும் மனதையும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த இடைவிடாத பயத்திற்கு காரணம் யார் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், பல இடங்களில் அது ஒரு மனிதனிடத்தில் வந்து அந்த விடை முடிவதாய் இருக்கும். ஒருவர் எனக்கு இது தரவில்லை, ஒருவர் என்னை வளரவிடவில்லை, ஒருவர் என்னை இந்த சூழ்நிலையில் போட்டுவிட்டார், ஒருவர் என்னை இப்படி பேசிவிட்டார், ஒருவர் என்னை இப்படி தள்ளிவிட்டார் என்று பல சூழ்நிலைகள். எல்லாரும் அந்த இடைவிடாத பயத்திற்கு பின்பாய் அநேக நேரங்களில் ஒரு மனிதனோ மனிதர்களோ காரணமாக இருப்பார்கள். இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு ஏசாயா புத்தகம் 51:12 மிகவும் தெளிவாய் நம்மிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், என்னை நீ மறந்து விட்டாயே ஐயா, நான் இப்படிப்பட்ட வல்ல தேவனாய் நான் இருக்கிறேன், வானத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன், பூமியை நான் உண்டாக்கி இருக்கிறேன், என்னை நீ மறந்துவிட்டு இப்படிப்பட்ட மரித்து போகிற மனிதனையே பார்த்தாயா, நீ இடைவிடாமல் பயந்திருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் அறியும் பொழுது கர்த்தரின் கண்களின் வழியாய் இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது என்னை குறித்து எழுதின ஒரு சத்தியம், இது என்னுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்ட ஒரு சத்தியம், இது என் தேவன், நான் யாரை விசுவாசித்து எல்லாவற்றை விட்டு என் கர்த்தரை பின்தொடர்ந்தேனே, இந்த கர்த்தர் என்னை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறார் என்று நாம் அதை எடுத்துக்கொண்டவுடன் அந்த இடைவிடாத பயத்திற்கு ஒரு தெளிவு வருகிறது. அந்த பயத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் அந்த பயத்திற்குள்ளாய் கடந்து சென்று அந்த பயத்தை அடித்து வீழ்த்தி விடுகிறது. ஹல்லேலூயா. இதன் மத்தியில் கர்த்தர் கேட்கிறார், நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு பல ஆழங்கள் உண்டு. உங்களிடத்தில் உங்கள் பாஸ்டராய் நான் உங்களிடத்தில் நீங்கள் யார் என்று நான் கேட்டேன் என்றால், ஒருவேளை உங்கள் டைட்டிலோ உங்களுடைய பெயரோ நீங்கள் வேலை செய்கிற இடத்தையோ நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நான் கர்த்தருக்குள் நீங்கள் யார் என்று உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்டேன் என்றால், மனிதர்கள் அதற்கு ஞானமான விடையை தருவார்கள். எப்படிப்பட்ட ஞானமான விடையை தருவார்கள்? அதுதான் சொல்றாங்களே, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று, நான் கர்த்தருடைய பிள்ளை பாஸ்டர், நான் கர்த்தருடைய பிள்ளை பிரதர் என்று மிகவும் சுலபமாய் ஒரு விடையை தந்து விடுகிறோம். ஆனால் இந்த இடத்தில் அந்த கேள்வி கேட்கிறாரே, நீ யார் என்று கேட்கிற கேள்வி அதை விட ஆழமான கேள்வியாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கேள்வியை இனி ஒரு முறை உங்கள் சிலருக்கு கர்த்தர் அந்த கேள்வியை கேட்கிறார், என் கண்களுக்கு முன்பாய் நீ யாராயிருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நான் இதை கேட்டேன், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்குள்ளாய் நான் பிறந்தேன், என்னை கிறிஸ்தவத்திற்குள் வழி நடத்தினார்கள், என் தாயும் தகப்பனாரும் ஆலயத்தில் சென்றார்கள், நானும் சென்றேன், என் நண்பன் சென்றான், நானும் சென்றேன், இதுதான் தெய்வம் என்று சொன்னார்கள், இவர்தான் என் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேன் என்பது அந்த கேள்விக்கு விடை அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் ஒரு தருணம் வருகிறது. அந்த தருணத்தில் அவன் படித்ததும் அவன் கேள்விப்பட்டதும் அவன் கேட்டதும் அவன் அனுபவித்ததும் விட ஒரு தருணம் வருகிறது, அவனுடைய உள்ளான மனிதனுக்கு ஒரு தெளிவு வருகிறது. அந்த தெளிவை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அந்த தெளிவு அந்த மனிதனுக்கு வரும் பொழுது அந்த மனிதன் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் யார் என்று அவன் அறிகிறான். அந்த அறிவை அவன் அறிந்தது மட்டும் இல்லாமல் அதை முழுமையாய் 100% அதை அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களிடத்தில் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன், கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் கர்த்தரின் பிள்ளை என்று சொன்னீர்கள் என்றால் அதற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று, அதற்கு எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. I do not know how many of you understand the depth of the words when you say I am a child of God. My brothers and sisters in Christ, when a Christian stands up and says, ஒரு கிறிஸ்துவன் எழுந்து நின்று நான் கர்த்தரின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையாய் அதை சொல்லிவிட்டு சென்று போய்விட முடியும். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த வார்த்தையின் ஆழத்தை அறிந்து நான் கர்த்தரின் பிள்ளை என்று அதை மிகவும் அறிந்து உள்ள ஆழத்திலிருந்து சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பல புயல்கள் வரும், அவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும், அவர்கள் வாழ்க்கையில் இழப்புகள் வரும், அவர்கள் வாழ்க்கையில் கடுமையான பாதையில் நடந்து செல்கிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளை மத்தியிலும், அந்த கவலைகளின் மத்தியிலும், அந்த சோதனைகளை மத்தியிலும் நான் கர்த்தரின் பிள்ளை, என் கர்த்தரனை மறந்து போக மாட்டார் என்ற சத்தியத்தை அவர்கள் கெட்டியமாய் தன் கரத்தில் பிடித்துக் கொள்வார்கள், தன் மனதில் பிடித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆழத்தோடு எத்தனை பேர் கர்த்தரோடு நீங்கள் உறவை வைத்திருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு சபையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பலர் சொல்லுவார்கள், யூ மஸ்ட் ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் என்று. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவரை குறித்து கேள்விப்படுவது மட்டுமல்ல, அவரை நான் அறிந்திருக்க வேண்டும் என்பது. அந்த அறிந்திருப்பது அவரோட கூட நாம் நடக்கும் பொழுது அவர் யார் என்று நாம் அறிகிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வவல்ல தேவனாயிருக்கிறேன், என்னை நீ மறந்துவிட்டு வெறும் மனிதனின் பின்பாய் நீ சென்று உனக்கு இடைவிடாத பயம் உனக்கு இருக்கிறதே, நீ யார் என்று கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி மை சன் மை டாட்டர், ஆர் யூ மை சைல்ட் ஆர் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி என்று கர்த்தர் அந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பலர் இதை குறித்து இந்த வசனத்தை எடுத்து, என் தகப்பன் என்னை குறித்து இப்படிப்பட்ட அன்பான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரே என்று இந்த வசனத்தை அவர்கள் கெட்டியாய் பிடித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இடத்தில் இனி ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தெளிவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த இடைவிடாத பயம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். The second point I want to land with you is to explain to you what it means to live in constant terror every day. நாம் இன்றைக்கு பைபிள் ரீடிங்கை படித்து கொண்டிருப்போம் பொழுது எத்தனை பேர் நீர் கவனித்து பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அதில் ஒரு வசனம் பயங்கரமான ஒரு வசனமாக இருந்தது. பைபிள் ரீடிங்கில் எந்த சபையிலும் அந்த வசனத்தை படிப்பதற்கு இரண்டு முறை யோசிப்பார்கள். நான் எந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், டியூட்ரானமி புத்தகம் 28:66. த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 28:66. அதில் கர்த்தர் சொல்கிறார், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். இந்த இடத்தில் அந்த பயம் என்று சொல்லவில்லை, திகில் என்று மிகவும் அருமையாய் சொல்லப்பட்ட ஒரு இடமாய் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த வசனம் உபாகமம் புத்தகத்தில் எங்கே இந்த வசனம் வருகிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்கள் தான் கர்த்தர் தனக்கு தருகிற தேசத்திற்குள்ளாய் செல்வதற்கு முன்பாய் மோசை அவர்களை நிற்பாட்டி வைத்து அவர்களுக்கு ஆங்கிலத்தில் blessings and curses என்று சொல்லுகிற இந்த டியூட்ரானமி 28 வசனத்தில் சொல்லுகிறார். ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையும் என் வார்த்தைகளும் என் கட்டளைகளும் என் கற்பனைகளையும் நீ நான் சொன்னதன்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றியிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று 28 முதல் பகுதி அந்த ஆசீர்வாதங்களை குறித்து வரும். பின்பாய் 2 28 கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்ன கற்பனைகளும் நான் சொன்ன கட்டளைகளும் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததை நீ தள்ளிவிட்டு அந்த தேசத்திற்குள்ளாய் இருக்க தேவர்களை நீ நாடி போனாய் என்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கங்கள் வரும் என்று சொல்லும் பொழுது இந்த வசனம் அந்த இடத்தில் இடைப்படுகிறது. 66 வசனம், உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வசனம். இந்த இடத்தில் ஏசாயா புத்தகம் 51 நாம் எந்த அதிகாரத்தில் தொடங்கினோமோ அந்த அதிகாரத்திற்கே திரும்ப வந்து அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கிறாயே, இடைவிடாமல் பயந்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லும் பொழுது இரவும் பகலும் திகில் கொண்டு இருப்பாய் என்று சொல்லுகிற இந்த டியூட்ரானமி புத்தகத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இப்படிப்பட்ட திகிலுக்கு மத்தியில் காலையும் மாலையும் இரவும் பயத்தோடியும் தன் வாழ்க்கை குறித்து நிச்சயம் இல்லாமல் ஜீவிக்கிற மக்கள் இந்த உலகத்தில் பலர் உண்டு. அப்படிப்பட்ட ஜீவத்தை ஜீவித்து கொண்டிருக்கிற மக்கள் அதில் கிறிஸ்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. டுடே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், தேர் ஆர் மெனி பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் அமங்ஸ்ட் தெம் தேர் ஆர் மெனி கிறிஸ்டியன்ஸ் ஹூஸ் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இஸ் ஆஸ் டியூட்ரானமி சாப்டர் 28:26 சேஸ் தேர் லைஃப் இஸ் இன் கான்ஸ்டன்ட் சஸ்பென்ஸ், தே ஆர் ஃபில்ட் வித் ட்ரெத் போத் day and night, they are never sure of their life. இந்த வசனம் சொல்கிறது, உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டு இருப்பாய் என்று இந்த சூழ்நிலை இன்றைக்கு நாம் சபையில் உட்கார்ந்திருக்கிற வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது அவர்கள் வாழ்க்கையில் உண்டானதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்தில் வேதம் சொல்கிறது அந்த காரணம் கர்த்தரோடு இல்லாத ஜனங்கள், கர்த்தருக்கு தொலைவில் இருக்கிற ஜனங்கள், கர்த்தரோடு நியாயங்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் அறியாத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத ஜனங்கள், கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாத ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் தன் வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு தருணம் அவர்கள் வாழ்க்கையில் வருகிறது, அவர்கள் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் நீங்கள் எந்த கேட்டகரியில் விழுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். என் வாழ்க்கையில் பாஸ்டர் இடைவிடாமல் பயம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இடைவிடாமல் திகில் இருக்கிறது, நான் அந்த திகிலுக்குள்ளாய் ஏன் கடந்து செல்கிறேன் என்று உங்களில் சிலர் ஒரு கேள்வியை எழுப்ப முடியும். அந்த கேள்வியை நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்வதற்கு ஏசாயா புத்தகம் 51 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், When you begin the book of Isaiah 55, எந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று எந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரோ, அவர் தன் தீர்க்கதரிசியை வைத்து தன் ஜனங்களிடத்தில் பேசியிருக்கிறார். அவன் இந்த தீர்க்கதரிசி போய் ஜனங்களிடத்தில் பேசுகிறார், அந்த ஜனங்களிடத்தில் அவன் பேசுகிற வார்த்தை நானே உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் என்று. அந்த வசனத்தை மட்டும் நாம் படித்தோம் என்றால் நாம் நினைத்து விடுவோம் இந்த வார்த்தைகள் இஸ்ரேல தேசத்திற்குள் உள்ள ஒவ்வொரு நபர் உரிய வார்த்தை என்று அறிந்து கொள்வோம். ஆனால் முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை யாருக்குரிய வார்த்தை என்று கர்த்தர் தெளிவு தருகிறார். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று. ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், திஸ் ப்ராமிஸ் வேர்ஸ் வேர் காட் சேஸ் ஐ மை செல்ஃப் வில் பி யுவர் கன்சலேஷன் இஸ் நாட் ஃபார் தி என்டையரிட்டி ஆஃப் தி நேஷன் இஸ்ரேல், பிகாஸ் தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 51 Verse 1 begins where God says who he is speaking these words to. அவர் யாரிடத்தில் பேசுகிறாராம்? நீதியை பின்பற்றுகிறவரிடத்தில் பேசுகிறாராம், கர்த்தரை தேடுகிறவர்களிடத்தில் அவர் பேசுகிறாராம். நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஐசாயா புத்தகம் 51 அதிகாரத்தில் வசனத்திற்கு பின்பு வசனம் பேசும் பொழுது யாரை குறித்து பேசுகிறது என்றால் கர்த்தரை தன்னை கர்த்தருடைய நீதியை பற்றி கொண்டவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அந்த வசனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆன் சர்ச் டுடே, இடைவிடாமல் உங்கள் வாழ்க்கையில் பயம் இருந்தது என்றால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தாவே நான் உங்களுடைய நீதியை நான் பிடித்து கொண்டவனாய் நான் இருக்கிறேன். லார்ட் ஐ சீக் யுவர் ரைச்சஸ்னஸ், லார்ட் ஐ சர்ச் ஃபார் யூ, கர்த்தாவே உம்மை நான் தேடுகிறேனே, உம் நீதியை நான் தேடுகிறேனே, என் வாழ்க்கையை ஏன் இந்த இடைவிடாத பயம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த வசனம் 12 வசனம் கர்த்தர் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதலை தருவேன் என்று. கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய நீதியை தேடாமல் ஒருவேளை இன்றைக்கு சபையில் வந்து இடைவிடா பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொன்னிருந்தீர்கள் என்றால் அந்த இடைவிடாத பயத்திற்கு காரணம் வேறு ஒரு காரணமாய் இருக்க முடியும். கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி கர்த்தரை வாயால் மட்டும் பேசி உள்ள ஆழத்தில் நான் கேட்டேனே, கர்த்தர் கேட்கிறாரே நீ யார் என்று கேட்ட கேள்விக்கு உன்னால் உண்மையாய் பதில் சொல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள், இந்த இடைவிடாத பயம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ், புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். இந்த இடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. கர்த்தர் தான் யார் என்று தெளிவை சொல்லி படுத்தி காண்பிக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளோ சில ஜனங்களுக்கு தான், நீதியை தேடுபவர்கள் கர்த்தரை தேடுபவர்களுக்கு தான். இப்படிப்பட்ட இடைவிடாத பயம் சிலருக்கு வந்து சேரும். அப்போ எப்படி வந்து சேரும் என்றால் உபாகமம் புத்தகம் சொன்னதைப் போல கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை தள்ளிவிட்டு கர்த்தரை நாடாமல் அவர் வார்த்தையை கேட்காமல் என் வாழ்க்கை என் சொந்த இச்சையின் என் சொந்த முறையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வரும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இரவும் பகலும் திகில் கொண்டு உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் உன் வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது கேட்டகரியில் இன்றைக்கு சபையில் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள் என்று நான் வாஞ்சி. I do not want any one of you, my brothers and sisters, to be in the second category. But I should also stand here as a servant of the Almighty God. And I should also warn you, because perhaps if some of you are in this situation where your identity in Christ is superficial, then God is speaking to you too. Hallelujah. God is speaking to two groups of people today. One group of people who seek His righteousness. Kartharode neediye naaduvathum, Kartharai naadugiravargalai kurithu Karthar பேசுகிறார். ஒரு ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தள்ளிவிட்டு, என்னை தூர விலகி, என் கட்டளைகளை நீ மதிக்காமல் வெறும் வாயால் அளவு நீ கிறிஸ்தவனாய் ஜீவித்து வந்தாயே என்று. இந்த இருவருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். அந்த இரண்டாவது முதலாவது குரூப்பில் இருப்பவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு ஆறுதலாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்ட், கர்த்தருடைய நீதியை தேடுவது என்ன என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனால் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள் வரும், இப்படிப்பட்ட திகில்கள் உன் வாழ்க்கையில் வரும். நீ என்னை நாடுபவனாய் இருந்தாலும், என் நீதியை நாடுபவனாய் இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது என்று கர்த்தர் சொல்லவில்லை. இந்த சூழ்நிலை வரும், ஆனால் அந்த சூழ்நிலைக்குள் நான் யார் என்று நீ அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்படியானால் நான் இப்படிப்பட்ட கர்த்தரின் நீதியை தேடுகிறவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 9 வசனம், The book of Proverbs chapter 15 verses 9, இதில் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது, நீதியை பின்பற்றுகிறவன் எவனோ அவரை நேசிக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. See, look what God says. He says, the Lord detests the way of the wicked, but he loves those who pursue righteousness. நீதியை தேடுபவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறாராம். இந்த எழுதினவர் சாலமன் எழுதியிருக்கிறார். The proverb is probably written by Solomon, and Solomon is someone God attributed to be the wisest man who ever lived in this world. The Bible doesn't say he is the wisest man who lived in that time. If the Lord says to Solomon, Solomon athra solar nyanam petravanai nee irpai endra kartha solugirar, appadi patta kartharudaiya nyanam petra oru deiva manidan indha vaathai eludhi irukkiran, telivai eludhi irukkiran, edhai solli kurithu eludhi irukkar, kartar thannudaiya neediyai naadubavargal mel migavum avar nesikkirar endru eludhi irukkirathu. ஆனால் துன்மார்க்கரின் வழி கர்த்தருக்கு அருவறுப்பானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அநேக நேரங்களில் மத்தைய புத்தகம் 6 அதிகாரத்தில் 33 வசனம் 34 வசனத்தை படிக்கும் பொழுது, இதை நாம் அநேக இடங்களில் நான் படித்திருக்கிறோம். இன்றைக்கு அதே வசனத்தில் ஒரு சத்தியம் அடங்கியிருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் இதுவரை கேட்ட செய்தியின் வழியாய் அந்த வசனங்களிலிருந்து தாவ போகிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர், when the Lord Jesus Christ spoke about his kingdom, he says, first seek righteousness. He puts righteousness at the top of the list. Hallelujah. நீதியை தேடுவது ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா காரியங்களையும் குறித்து மேலாய் நிற்பதாக இருக்கிறது. Hallelujah. நான் கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்துவ பெயரை வைத்திருக்கிறேன், என் அடையாளம் என் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற தெய்வ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை தந்திருக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், என் வேலையை நான் தேடுவதற்கு முன்பாய், என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முன்பாய், என்னுடைய வீடை கட்டுவதற்கு முன்பாய், என் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு முன்பாய், அவை எல்லாவற்றிற்கும் முன்பாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய நீதியை நான் தேட வேண்டுமாம். ஹல்லேலூயா. சரி, இந்த நீதியை தேடுவதற்கு அர்த்தம் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். What does it mean to pursue righteousness? 2 Timothy 2:22 வசனம் சொல்கிறது. The book of Timothy, chapter 2, verses 22 says this. This is an advice that Paul the apostle is giving his disciple Timothy. Timothy ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டராய் இருக்கிறார். அந்த சபைக்கு அவர் பாஸ்டராய் இருந்து அந்த சபையை வழிநடத்த வரும் பொழுது இந்த தெய்வ மனிதன் திமத்திக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற அறிவுரையை பாருங்கள், இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடி விலகி நீதியை தேடு என்று. ஹல்லேலூயா. What is he saying to his disciple Timothy? He says, flee from the desires of your youth and pursue righteousness. Hallelujah. Paul is very clear to Timothy how he should deal with sin. பாவத்தை அவன் எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பவுல் சொல்கிறார்.
பாவத்தை நாம் விட்டு விலகி ஓட வேண்டுமாம். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது நாம் நீதியை நோக்கி நாம் ஓடுகிறோம். ஹல்லேலூயா. பாவத்தோடே நான் அந்த பக்கத்திலேயே நான் உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு தேவைப்படும் போது லைட்டா அதுல நான் தலை சாய்ச்சி நான் இப்படி வருவேன். இந்த உலகத்தில் நான் பொய் சொன்னால்தான் ஞானமா இருக்கிறது, ஏன்னா எல்லாம் என் முகல ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்களே. உலகத்து குறித்த ஞானத்தை வைத்து உன் வாழ்க்கையை வாழப்போகிறாயா, இல்லை கர்த்தர் தருகிற உபதேசத்தை வைத்து உன் வாழ்க்கையை வாழப்போகிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவத்தை விட்டு விடு என்று மட்டும் சொல்லவில்லை, அதை விட்டு அதிலிருந்து நீ தூரமாய் ஓட வேண்டுமாம். ஹல்லேலூயா. அகப்பனே, நான் பாவம் செய்தேன், கர்த்தாவே உம்மை விட்டு நான் விலகி தூரம் செய்தேன், கர்த்தாவே உங்க பெரியமில்லாத காரியத்தை நான் செய்தேன், என்னை மன்னிங்கப்பா என்று திரும்பவும் திரும்பவும் கர்த்தரின் பாதத்துக்கு முன்பாய் நாம் போய் அழுது அவருடைய மன்னிப்பை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். அனைவர் அநேக நேரத்தில் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவன் கர்த்தரின் ரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிப்பு பெறுவது மட்டும் ஒரு கிறிஸ்துவன் அடையாளம் இல்லை, அவன் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவன் என்பது கர்த்தரின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ரத்தத்தின் நிமித்தம் பாவத்தில் மன்னிக்கப்படுவது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு சாக்கியம். ஆனால் அது மட்டுமே கிறிஸ்துவ தனம் அல்ல, நம் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்க வேண்டும், நாம் மறுரூபம் அடைய வேண்டும். ஐயா, பாவத்தை விட்டு நாம் விட்டு விலகி ஓட வேண்டும், கர்த்தருடைய நீதியை நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. இந்த இடத்தில் அதை குறித்து தான் சொல்லுகிறது. He tells Timothy, leave the evil desires of your youth. Run from it. விட்டு விலகி ஓடி நீதியை நாடு என்று சொல்வது அதே அறிவுரை. இன்றைக்கு அந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. My brothers and sisters in Christ, now நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை படித்து நாம் முடித்து விடுவோம். The book of Proverbs chapter 28 verses 1. இந்த இடத்தில் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்ட வசனம். Read this. It says, the righteous are bold as a lion. Hallelujah. My brothers and sisters in Christ, hearing the sermon today, இன்றைக்கு கேட்ட செய்தியை வைத்து இந்த வார்த்தையின் ஆழத்தை நீங்கள் அறிகிறீர்களா? இதில் எழுதியிருக்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று. நாம் ஆரம்பித்தோம் ஏசாயா புத்தகம், நாள்தோறும் பயத்தோடு வாடி கொண்டிருப்பவர்கள் அவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், என் நீதியை நாடுபவர்களும் என்னை நாடுபவர்களும் நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள் என்று கர்த்தர் முதலில் சொன்னார். ஏன் நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? இந்த வானத்தை விரித்தவர் நான், நாள்தோறும் பயத்தோடு இருக்கிறாயா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்டு அவர் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, நாம் நீதியை நாடும் பொழுது நாம் சிங்கத்தை போல் தைரியமானவர்களாய் விடுகிறோம். நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நாம் தைரியமாயிருப்பவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். When you pursue righteousness, there is a transformation in your character and you become as bold as a lion even in the desperate of circumstances. Hallelujah. அதன் அர்த்தம் புரிந்து கொள்கிறீர்களா? என்ன சொல்லுகிறது? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் இருப்பார்களாம். நீதியை நாடும் போது பாவத்தை விட்டு விலகு ஓடி நீதியை நாடும் பொழுது நாம் சிங்கங்களைப் போல தைரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். வெறும் மனிதனின் பேச்சாலையும் வெறும் மனிதனின் முடிவாலையும் மறிக்க போகிற மனிதனின் நிமித்தம் என் வாழ்க்கையில் நாள்தோறும் கசப்புகளும் பயங்களும் வருவதில்லை, திகிலுக்கு தூரமானவனாய் நான் வாழ்வேன், என் கர்த்தர் யாரென்று நான் அறிந்திருப்பேன், அவர் வானத்தை விரித்தவர் பூமிக்கு அஸ்திபாரத்தை போட்டவர் என்று நான் உணர்ந்து ஒரு சிங்கத்தை போல நான் தைரியமா இருப்பேனோ. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. They say the lion is the king of the jungle. It fears nobody. ஒருவருக்கும் அது பயப்படுவதில்லை. அந்த in the forest it is the king of the jungle. அந்த இடத்தில் அது ராஜாவாய் இருக்கிறது. அதை ஒப்பாய் வைத்து இந்த இடத்தில் கர்த்தர் நீதிமான்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை நாடும் பொழுதும் கர்த்தரை நீதியை நாடும் பொழுதும் பாவத்தை விட்டு விலகோடும் பொழுதும் நாம் சிங்கத்தை போல் தைரியமானவர்களாய் இருப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம், இடைவிடாமல் பயப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டோம், இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பவர்களாய் இருக்க மாட்டோம். நாம் யார் என்று நாம் ஐடென்டிட்டியை அறிந்து கர்த்தரின் பிள்ளைகளாய் சிங்கத்தை போல் நாம் இருப்போமா? ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தரை நாடுபவர்களும் அவர் நீதியை நாடுபவர்களும் நீங்கள் சிங்கத்தை போல இருப்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு சபையில் நாம் டியூட்ரானமியில் படித்ததை போல கர்த்தரை தள்ளிவிட்டு வெறும் வாயாலும் பேச்சாலும் கர்த்தர் நான் கிறிஸ்துவன் என்று நீ அடையாளம் செய்து கொண்டிருந்தாய் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திகிலான சூழ்நிலை வரும். அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருப்பது நிமித்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இருந்தீர்கள் என்றால் Turn around today, my brothers and sisters in Christ. No matter how deeply you have gone into the life of separation from Jesus, perhaps some of you have put on a persona. You say the things that sounds like a Christian. You speak the things that sounds like a Christian. Those around you think you're a Christian, but your true Christian life is far away from God. And if that is you, then God is also speaking to you, my dear brother, my dear sister. He says, leave that life of sin and run away from it. Seek my righteousness, because in my righteousness, I delight and there is blessing. Hallelujah. My brothers and sisters and friends, as we stand up for communion, I want you to consider, நாம் கம்யூனியனுக்குள்ளாய் செல்கிற இந்த வேளையில் இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தை வெறும் ஒரு செய்தி நான் கேட்டேன் மறந்தேன் என்று ஒருவரும் இருந்து விடாதீர்கள். இன்றைக்கு கேட்ட சத்தியம் மிகவும் முக்கியமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. நீதியை தேடுபவர்களாய் இருங்கள். நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வமாய் இருப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.